SBS தமிழ்.
தமிழக அரசியலை பற்றி அல்லது தமிழக அரசு பற்றி பலவிதமான விமர்சனங்கள் இருக்குது. அது ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் பிராமி அரசுங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான விமர்சனம் எல்லாம் இருக்குது. பத்திரிகையாளருங்கிற வகையில் எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க இன்றைய தமிழக அரசை?
இங்கே இருக்கக்கூடிய அரசு மேலே இன்னைக்கு இருக்கக்கூடிய விமர்சனங்கள்ங்கிறதுக்கு பின்னாடி சொல்லக்கூடியதற்கான எல்லாவித நியாயங்களையும் இன்றைய அரசாங்கம் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. இது வந்து இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விங்கிறது வழக்கமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து பொதுவெளியில இல்லாத ஒரு விஷயங்களை வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்டு தெளிவடைஞ்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இல்ல. இது எல்லாமே டெலிபரேட்டா இருக்கு. இன்னைக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவும் வெகுஜனத்துக்கு தெரியாததோ அல்லது வெகுஜனம் பேசக்கூடியதுல இருந்து மாறுபட்ட விஷயங்கள் கூடுதலாக பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்சிருக்க காலகட்டமும் இன்னைக்கு இல்லை. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமானது கிட்டத்தட்ட ஒரு சுயாதீன அதிகாரத்தை உரிமையை எல்லாத்தையும் வந்து பறிகொடுத்த ஒரு இடத்துலதான் நிற்கக்கூடிய அரசா இருக்கு. அது மக்கள்கிட்ட அதற்கு ஏற்ற எதிர்வினைகளையும் கோபத்தையும் எதிர்கொண்டு இருக்கு.
இப்ப தமிழ்நாடு பொறுத்த அளவுல காவிரி, ஸ்டெர்லைட், மீத்தேன், நீட்டு, நியூட்ரினோ அப்படின்னு சொல்லிட்டே போற மாதிரி பிரச்சனை பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. என்ன தமிழக மக்கள் வந்து ஒரு போராட்ட களத்திலேயே இருந்து, அதாவது வாழ்வாதாரத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கே இப்போ இவ்வளவு பெரிய போராட்டமாங்கிற மாதிரியான ஒரு விரக்தி மனநிலைக்கு இங்க இருக்கிற எங்களுக்கே வர முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இங்க இருந்துட்டு?
முக்கியமான சிக்கல் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரியான தொழிற்திட்டங்கள் அல்லது விஞ்ஞான திட்டங்கள், உதாரணமா நியூட்ரினோவையும் கூடங்குளம் அணுகுலையையும் ஸ்டெர்லைட்டையும் மூணையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்க முடியுமா அப்படின்னா மூணையும் அப்படி பார்க்க முடியாது. மூன்றையும் நீங்க வந்து அறிவியல் ரீதியா விளக்கணும்னு முற்பட்டா மூன்றுக்கும் மூன்று விதமான நீதிகளையும் அதற்கான விஷயங்களையும் பேச முடியும். ஆனா மையமான விஷயம், மக்கள்கிட்ட ஏன் எதிர்ப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, நான் அதை சொல்ல வர்றது என்னன்னா, மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் என்னவா இருக்கு? மக்களுக்கு நீங்க உதாரணமாக, இப்ப நான் ஒரு சாமானியன், நீங்க நியூட்ரினோ திட்டம் வந்து ரொம்ப அருமையான திட்டம், அது வந்து ஆபத்து இல்லாது அப்படின்னு சொல்றீங்க. அதை ஏற்பதுல கூட வந்து எந்த சிக்கலும் இல்லை, ஏற்படுறதுல சிக்கல் இல்லை. ஆனா அதுல எனக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டியது அவசியம். எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சந்தேகம் தீர்க்கப்பட வேண்டியது அவசியம். அப்புறம் நீங்க அதை அதுக்கு வந்து என்ன செய்யறீங்க, என்ன முறைமையை கையாண்டிருக்கீங்கிறது முக்கியம். உதாரணமாக கூடங்குளம் அணு உலையை நம்ம எடுத்துக்குவோம். கூடங்குளம் அணு உலையை வந்து நீங்க அணுசக்தி தேச நலன் என்னென்னவோ சொல்லி அங்க வைக்கிறீங்க. குறைந்தபட்சம் அங்க ஒரு விபத்து ஒண்ணு ஏற்பட்டால் அதுல எப்படி தப்பிக்கிறதுங்கிறதுக்கான பயிற்சியை அங்க சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களா? அங்க வந்து அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் அது சார்ந்து வந்து எல்லா பயிற்சியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? இங்க என்ன விதமான விஷயங்கள், முன் தயாரிப்பு விஷயங்கள் போயிருக்குன்னு யாருக்கு தெரியும்? இது எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து வந்து அந்நியப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கும்போது மக்களுக்கு வந்து எதை பார்த்தாலுமே சந்தேகங்கள் வருதுங்கிறது இயல்பு. தொழிற்திட்டங்கள் பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் என்ன தொழிற்சாலை இல்லாத மாநிலமா இது? ஆனால் நீங்க திரும்பி திரும்பி தமிழ்நாட்டு மக்கள் வந்து தொழில்துறைக்கு எதிரானவர்கள் போலவும், தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறிவியலுக்கு விரோதமானவர்கள் போலவும் அப்படி இல்லை. இது இங்க வரக்கூடிய சங்கடம் என்னன்னு சொன்னா, நீங்க வந்து தெளிவுபடுத்த மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து விதிமுறைகள் இருக்கு, மக்களை காப்பதற்கான நடவடிக்கைகள் இருக்கு, அது மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கா? அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்குதா? சந்தேகப்படுறதுக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு. நீங்க ஏன் எங்களை முட்டாளா பாக்குறீங்க?
நடிகர்கள் இப்ப கமலஹாசன், ரஜினிகாந்த் இவர்களெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் வெற்றிடம் இருக்குது, அதை வந்து நிரப்புறதுக்கு நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி அரசியலுக்கு வந்துருக்காங்க. உங்கள் பார்வை என்ன அதை பற்றிய?
நான் இது பற்றி ஒரு கட்டுரையை எழுதியிருக்கேன், தமிழ்நாட்டில் அரசியல் வெற்றிடம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. இல்லை, இதில் ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல் இருக்கு. என்னன்னு சொன்னால், அரசியல் வெற்றிடம் என்பது நீங்கள் அரசியல் தலைமையை குறிப்பிடுறீங்களா, அரசியல் கட்சிகளை குறிப்பிடுறீங்களா, அரசியல் உணர்வை பற்றி குறிப்பிடுறீங்களா? இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இந்த பேட்டிலே அதற்கான விடை இருக்கு. அரசியல் வெற்றிடம்ங்கிறது எந்த இடத்துல சொல்ல முடியும்னா, ஒரு சொசைட்டி வந்து காஞ்சி ஒஞ்சி ஒண்ணுமே இல்லாத போற இடத்துல தான். ஆனால் மக்களிடத்தில் மிகுந்த விழிப்புணர்வோட அரசியல் உணர்வுங்கிறது, அதுதான் போராட்டங்களை அன்றாட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது இருக்கு எல்லா கட்சிகளுமே முன்னே விடவும், கடந்த இரண்டாண்டுகளை காட்டிலும், அதுக்கு முன்னாடி இருந்த சூழலை காட்டிலும் இன்னைக்கு போராட்ட காலத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா, மக்கள்கிட்ட இருக்க அப்படி கொஞ்சம் எல்லாருமே பக்கத்துல தான் இருக்காங்க. அதிமுகவோ திமுகவோ இவ்வளவு கீழே இறங்கினாலும் அவர்கள் தான் பிரதான கட்சிகளா இருக்காங்க. நீ விழுந்துட்டாங்கன்னு சொல்றதுல எந்த அடிப்படையில சொல்றீங்க? கடந்த தேர்தலில் வந்து 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பல கட்சிகள் வந்து திராவிட கழகங்கள், திராவிட இயக்கங்கள் ரெண்டும், பிரதான கட்சிகள் ரெண்டும் இல்லாத, திராவிட பிரதான கட்சிகள் இரண்டும் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவோம்னு சொல்லி ஒரு மாற்று கூட்டணிங்கிறது ரெண்டு விதமான கூட்டணிகள் உருவாக்கப்படுது. ஆனா ரிசல்ட் என்ன ஆகுதுன்னு சொன்னா, மேலதிக ரெப்ரசன்டேஷனோட வந்து அந்த இரு கட்சிகள் வந்து வந்து உட்கார்ந்துருக்காங்க உள்ளார அன்னைக்கு. அப்ப இது எல்லாமே வந்து நீங்க
அரசியல் தலைமை வெற்றிடம் இருக்கிறத
அரசியல் தலைமையில வெற்றிடம் அதுதான் சொல்ல வரேன். அப்ப அரசியல் வெற்றிடம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அரசியல் தலைமை வந்து வெற்றிடம் இல்ல. அது அப்ப வந்து ஏற்கனவே எல்லாமே பூர்த்தி செய்யப்பட்டிருந்துச்சா அப்படின்னா பூர்த்தி செய்யப்படல. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளோட விளைவை தான் நம்ம இன்னைக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வெற்றிடம்ங்கிறது நம்ம எந்த இடத்துல சொல்றோம்னு சொன்னா அரசு, நான் இந்த இடத்த வந்து ரொம்ப கொஞ்சம் விளக்கணும்னு நினைக்கிறேன். அரசியல் வெற்றிடம்ங்கிறது கட்சிகள் சார்ந்தது அப்படி ஒன்றும் இங்க இல்லை. அரசியல் தலைமைக்கான அப்படின்னு சொன்னோம்னா நாம சொல்லக்கூடிய இந்த தலைமைங்கிறது ஒரு தேசிய அளவில் ஒரு உரையாடக்கூடிய, தேசிய அளவுல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பேசக்கூடிய, ஒரு பேரம் பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர் வேணும்னு நம்ம கேட்கிறோம். அப்படி ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல ரஜினியோ கமலையோ விஜயகாந்தையோ நீங்க எப்படி வந்து பொருத்தி வந்து வெற்றிடம்னு பேச முடியும்? நீங்க உள்ளபடி எதை வெற்றிடமா கேக்குறீங்க?
இப்ப நிறைய பேர் வெற்றிடமாக பாக்குறது ஒரு கருணாநிதி.
இல்ல அதான் நான் சொல்ல வரேன், நான் அதைதான் விளக்குறேன். நான் எப்படி கேக்குறேன்னா நீங்க வந்து வெற்றிடம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து இப்ப அண்ணாமாரி ஒரு ஆள் வராரு, அவரை வந்து பூர்த்தி பண்ணுவாரு, அப்படி அப்படி ஒரு எழுச்சியான ஒரு சக்தி இங்க உருவாயிருக்கு, அவர் வந்து நிரப்புவாருன்னு கேக்குறீங்களான்னா அப்ப நம்ம பேசக்கூடிய அரசியல் வெற்றிடம்ங்கிறது வேற. நீங்க இப்ப ரஜினியோ கமலையோ அடுத்தது வடிவேலையோ யாரையோ நீங்க வச்சுட்டு கேக்குறீங்க அரசியல் வெற்றிடத்தை இவங்க பூர்த்தி செய்வாங்கன்னா நீங்க உருவாக்கக்கூடிய வெற்றிடம் என்பது என்ன? நீங்க ஆள் வச்சிருக்கிறதுக்காக இங்க வெற்றிடத்தை உருவாக்குறீங்களா? இங்க இருக்கிற வெற்றிடத்தை நீங்க அட்ரஸ் பண்றீங்களா? இங்க ஒரு வெற்றிடம் இருக்குதான்னா இருக்கு. அந்த வெற்றிடம் வந்து சாதாரண வெற்றிடம் இல்லை, வரலாற்று வெற்றிடம் அது. அண்ணாவுக்கு அப்புறம் அரசியல்ல வந்து ஒரு பெரிய நகர்வுங்கிற இங்க நடக்கவே இல்லை. தியரிட்டிக்கலா பெரிய ஒரு பின்னடைவு இருக்கு, அரசியல் ரீதியான தியரிட்டிக்கலா ஒரு பெரிய பின்னடைவு இருக்கு. தேசிய அளவுல போய் இன்னைக்கு அண்ணா பேசின மாதிரி 60களில் பேசின மாதிரி இவர் ஆளுமை இல்லை அப்படியான ஒரு பெரிய அந்த மரபு 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம வேற எங்கேயோ போயிருக்கணும். டிப்ளமசியில நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். டிப்ளமசியில கீழே இருந்ததோட விளைவு தான் ஈழத்தமிழர்களுடைய மாபெரும் வீழ்ச்சி 2009 நம்ம அனுபவிச்சது. தமிழ் அறிவு சார்ந்த எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு டிப்ளமசி ப்ராப்ளம்ங்கிறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ்லயும் இருந்ததான் அது வெளிப்படுத்துது. அப்படியெல்லாம் ஒரு வெற்றிடம் இருக்குதா? ஒரு சர்வதேச தலைமையை வந்து நம்ம வந்து இங்கிருந்து உருவாக்க தவறிட்டோமா? தேசிய அளவுல வந்து ஒரு பேரம் பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைமையை உருவாக்க தவறிட்டோமா? ஒரு பெரிய மரபு ராஜாஜி இருந்தாரு, காமராஜர் இருந்தாரு, ஈக்குவலா வந்து பேரம் பேசக்கூடிய அவர்களோட ஈக்குவலா உட்காரக்கூடிய இடத்துல இருந்தாங்க, அண்ணா இருந்தாரு. அப்படியான இடம் இப்ப அதுதான் நான் கடைசியாக கூட குறிப்பிட்டேன். அந்த மரபுல வந்து கடைசியா ஒரு இடத்துல நம்ம சிதம்பரத்தை வைக்கலாம், சிதம்பரத்துக்கு அப்புறம் இல்லையா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டேன். அது சிதம்பரம் வந்து தமிழ் அரசியலோட தன்னுடைய அடையாளப்படுத்திக்கிறாரா இல்லையா, இங்க வந்து அவர் என்ன பண்ணாரு பண்ணலங்கிறதெல்லாம் வேற. குறைந்தபட்சம் அப்படியான ஆளுமைகள் நம்மள்ட்ட சொசைட்டில இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது, அது சார்ந்த வெற்றிடம்ங்கிறது நம்ம விவாதிக்கக்கூடிய வெற்றிடம்ங்கிறது வேற. இந்த ரஜினி கமல் சார்ந்து விவாதிக்கப்படக்கூடிய வெற்றிடம்ங்கிறது வேற. ரஜினி கமலால நான் எனக்கு வந்து ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும், நான் இவர்கள் ரெண்டு பேருக்குமே ரசிகன். அவர்களுடைய நடிப்புல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்கு. கலைஞர்களானவர்கள் எனக்கு இதை வந்து நான் வந்து ஒரு தர்க்க ரீதியா சொல்லலை, ஸ்பிரிச்சுவலான ஒரு இடத்துல நான் சொல்றேன். ஒரு கலைஞன்கிறவன் ஏதோ ஒரு விதத்துல தனிமையோட உலகத்துல இருக்கக்கூடியவன். ஒரு அரசியல்வாதி என்பவன் இதற்கு நேர் எதிராக அவனுக்கு தனிமையே கிடையாது, தனிமைங்கிற ஒண்ணே கிடையாது, அவனுக்கு பெட்ரூம் கூட அவனுக்கு கிடையாதுங்கிறது தான் உண்மை. அவனும் இவனும் ஒரே ஆளா செயல்பட முடியுமான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அப்படி இருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தனிமையில இருக்கிற ஒரு ஆள் பொதுலையும் பொதுல இருக்கிற ஒரு ஆள் தனிமையிலையும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடித்தமான இரு நடிகர்கள் அவர்களோட வயோதிக காலத்துல எப்படி போய் மாட்டிக்கிறாங்கிறது பெயின்ஃபுல்லா இருக்கு. அது என்ன ஆகும் அப்படிங்கறது எனக்கு தெரியல, திருத்தந்துதான் பார்க்கும்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் பிரபல பத்திரிகையாளர், எழுத்தாளர், ஊடகவியலாளர் சமஸ் அவர்கள்.
நம்ம சாதிய விடுதலை அல்லது சாதியம் அகன்ற ஒரு தமிழகம் அல்லது திராவிடம் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கலாம். சரி, அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம திருமாவளவனின் அவர் முன்வைக்கின்ற அரசியலை வந்து நாம எப்படி ஆதரிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும்?
திருமாவளவனுடைய
இல்லை, விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சியின் அடிப்படையே வந்து தலித் மக்களை உள்ளடக்கியது இல்லையா? நாம வந்து தலித்துகளின் விடுதலைக்கு நாம எதிரில்லை. என் கேள்வி எப்படின்னா, ஜாதியம் தாண்டிய தமிழகம், ஜாதியம் தாண்டிய தமிழ் மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி வந்து ஜாதியத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பான ஒரு அரசியல் கட்சியை வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை வந்து எப்படி வந்து நாம வந்து திருமாவளவன் அரசியல் சரியானதுன்னு சொல்ல முடியும்?
இல்ல, இதுல ஒரு ஒரு பார்வை பிறழ்வு இருக்கு. என்னன்னு சொன்னா, நம்ம வந்து வார்த்தைகளுக்குள்ளார இப்ப உதாரணமா எனக்கு தெரிஞ்சு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம், ஒவ்வொரு கட்சியினுடைய அரசியல் பிரகடனம். அப்படி நீங்க எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிராடரான மைண்ட்ல உருவாக்கப்பட்ட ஒரு கட்சிகள்ல ஒண்ணு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எனக்கு அவர்கள்ட்ட ஒப்புதல் இல்லாத ஏரியான்னு சொன்னா தமிழ் தேசியத்தை வந்து தனித்த ஒரு விதமான பிரிவினைவாதத்துக்குள்ளார அவங்க போகக்கூடிய அந்த ஏரியா தான் எனக்கு அவர்கள்ட்ட சங்கடம் அளிக்கக்கூடிய விஷயம். மற்றபடி தனிப்பட்ட வகையில அவரை அறிந்திருப்பவன் என்கிற முறையிலும் ஒரு நீண்ட உரையாடல் ஒருத்தர் நடத்தியிருக்கேன், ஒரு பெரிய நேர்காணல் எடுத்திருக்கேன். இந்த வகையிலையும் அவருடைய பொலிட்டிக்கலான வியூஸ பார்க்கும்போதும் தொடர்ந்து பார்க்கும்போதும் அவர் அளவுக்கு வந்து ஒரு தாராளவாத மனப்பான்மை கொண்ட இருக்கக்கூடிய தலைவர்கள்ல ரொம்ப உயரமான தலைவர்கள்ல ஒருத்தர், நீ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உயரமான தலைவர்கள்ல ஒருத்தர். நமக்கு சிக்கல் என்னன்னு சொன்னா இப்ப சாதிய வந்து பேசுறது சிக்கலா இருக்கு. இப்ப பொது டொமைன்ல உட்கார்ந்துட்டு எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்றவர் சமமானவராகவும் சாதி ரீதியாக பாதிக்கப்படுகிறவர் நான் இந்த சாதியினால பாதிக்கப்பட்டுட்டேன்னு கேட்கும்போது அதை வந்து பொது அமைதியை குலைக்கக்கூடியதாகவும் பார்க்கக்கூடிய மனோபாவம்ங்கிறது காலகாலமா நம்மகிட்ட இருக்கு. இப்ப நம்ம எடுத்துக்குவோம், பொது டொமைன்ல வர்றது வந்து தலித்துகளுக்கு சிக்கலா இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்க வந்து எந்த சாதிக்காரனும் வந்து இயல்புல வந்து உன் சாதி என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவான். நீங்க ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு இருக்கீங்க ஒரு இந்து கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா அவன் அடுத்த அரை மணி நேரத்துல உங்களுக்கு நெருக்கமாகும் போது உங்களை வந்து அடையக்கூடிய கேள்வி நீங்க எந்த சாதிங்கிறத அறிஞ்சுக்கிறதாதான் இருக்கும். யாரு இதுல பதுங்கி 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 கடைசி இடத்துல போய் பதுங்கக்கூடியவர்களா இருப்பாங்கன்னா தைத்துகள் தான் இருப்பாங்க. சாதி என்ன அவங்களுக்கு அவ்வளவு உயர்ந்த இடத்தையா கொடுத்துருக்கு, அவ்வளவு பிணைத்தோடையா இருக்காங்க, முழுக்க அந்த சாதியின் பெயரால் நசுக்கப்படுறாங்க. ஆனா சாதிங்க பெயரால் நசுக்கப்படல, சாதியை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி நசுக்கப்படுகிறார்கள், ஆனால் சமத்துவத்தின் பெயரால் நசுக்கப்படுகிறார்கள். நீங்க பொதுத்தமையா இருக்கிறது மூலமா வந்து நீங்க தொடர்ந்து வந்து இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்றதை தடுக்கிறது மூலமா அவங்க நசுக்கிட்டே இருக்கும். அடக்குமுறைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் தாம் எந்த அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்களோ அதன் வழியாக தானே அதை பேச முற்படுவாங்க. அதை எப்படி வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியும், அவர்கள் வந்து என்ன பேசுறாங்க, விளிம்பு நிலை மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களுடைய விடுதலை பற்றி பேசுகிறார். இன்னைக்கு இந்தியாவுடைய பிரச்சனை என்னன்னா கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆகுது, 5 ஒரு பகுதி மக்கள் தொகைங்கிறது நம்மளுடைய சிவில் கல்ச்சர்ல இருந்து முற்றிலுமா வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டே. இன்னைக்கு வந்து சென்னை மாநகரத்துல ஒரு வீடு கிடைக்கிறது அவங்களுக்கு சாத்தியம் கிடையாது. நீங்க வந்து நான் ஒரு பறையர் அப்படின்னு சொல்லி ஒரு தலித் வந்து ஒரு வீடு கேட்கறது சாத்தியமே கிடையாது. நாம வந்து பொது டொமைன் பத்தி பேசிட்டு இருக்கோம், அதே சமயம் வெஜிடேரியன்ஸ் ஒன்லின்னு சொல்லி அபார்ட்மெண்ட்ஸ் எத்தனை இருக்கு, அதுக்கு பின்னாடி சாத்தி இல்லாம என்ன இருக்கு? நீங்க வெஜிடேரியன்ஸ் எதுவும் சொல்ல வரீங்க, ஒரு பறையர் இனத்தை சேர்ந்தவரோ அல்லது பல்லர் இனத்தை சேர்ந்தவரோ வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றேன்னு சொன்னா நீங்க வீடு கொடுத்துருவீங்களா? அது பின்னாடி இருக்கக்கூடியது என்ன? அப்ப நம்ம வார்த்தையை பிடிச்சிட்டுங்கிறோமா இல்ல உண்மையை பிடிச்சிட்டுங்கிறோமா? நமக்கு வந்து அதுல சங்கடம் இருக்கு. சாதிக்கு வெளியில இருக்கிறதா நாங்க சொல்லிட்டு அவங்கள ஒடுக்குறோம். நான் வந்து இதை வந்து தலித் அல்லாதவர்கள் வந்து தன் ஆழ்ந்த பரிசீலனைக்கு உட்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்குவேன். நான் இந்த இடத்துல வந்து காந்தியை தான் வந்து முன்னுதாரணமா கொள்வேன். காந்தி தான் சொல்றேன், அம்பேத்கர் நம்மை செருப்பால் அடித்தாலும் வாங்கிக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் அவ்வளவு தீங்கை நாம இழைத்து இருக்கிறோம்னு. ஒவ்வொரு தலித்தையும் நம்ம அம்பேத்கரா தான் பார்க்கணும். நான் தலித் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலித்தையும் அம்பேத்கரா தான் பார்க்கணும். அம்பேத்கரை பார்த்ததன் மூலமாக நீங்கள் காந்தியாக மாறுகிறீர்கள். இந்த இடத்துல சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர், பெரியார், காந்தி இந்த மூணு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஊடாட்டத்தின் வழியாகத்தான். ஊடாட்டம்னு நான் சொல்றது அவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய முரண்பாடுகள் சொல்ல, அந்த முரண்பாடுகள் வந்து இருக்குதா அப்படின்னா இருக்கு. அந்த முரண்பாடை அந்தந்த ஃபாலோயர்ஸ் வந்து கட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். எந்த ஒரு அரசியல் தலைவரையும் இழிவுபடுத்துறது மட்டுமே செய்யறது, அவர்கள் செய்யற காரியங்களை அங்கீகரிக்கிறதோ அல்லது தியரிட்டிகளா அதை புரிந்து கொள்ள முற்படுவதுங்கிறதோ கிடையாதுங்கிறது. அது யாருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்குன்னா பெரியாருக்கு ஏற்பட்டிருக்கு, அண்ணாவுக்கு ஏற்பட்டிருக்கு, கருணாநிதிக்கு ஏற்பட்டிருக்கு, ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்டிருக்கு, எம்ஜிஆருக்கு ஏற்பட்டிருக்கு, திருமாவளவனுக்கும் ஏற்பட்டிருக்கு. அதோடய ரொம்ப அருமையான ஒரு தலைவர், அவர்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்கள்ங்கிறது ஒரு பெரிய ஷிஃப்டிங் அம்பேத்கர் இசத்துக்குள்ளார. உதாரணமா வந்து இந்த சப்நேஷனலிசம், மாநிலங்கள் உரிமையை பேசக்கூடிய, ஏன்னா அம்பேத்கர் இசத்தோட ஒரு பாட்டு வந்து ஸ்டேட் இசத்தோட இணைஞ்சிருக்கு, மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை பேசுது. ஆனா அம்பேத்கர் இயக்கமா ஒண்ணு வந்து அந்த மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை உடைக்கிறத பத்தி ஆழமா பேசக்கூடிய ஒரு இடம் வந்து திருமாவளவன் இருக்கு. இது நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம். அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை விட்டு வெளியில போறன்றாரு, அப்படி போறதுனாலையும் பிரயோஜனம் இல்லைன்னு 70 வருஷம் கழிச்சு திருமாவளவன் சொல்றாரு. கூடவே என்ன பண்றாருன்னா இதன் ஊடாக வந்து கிறிஸ்தவத்திலும் முஸ்லீம் மதத்திலும் கூட இந்தியாவில வேரூன்றி இருக்கக்கூடிய சாதியத்தை வந்து அவர் வெளியில கொண்டு வர்றார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தலைவர் திருமாவளவன். நான் அப்படிதான் பாக்குறேன்.
நன்றி சமஸ் அவர்களே, இவ்வளவு நேரம் எங்களுக்காக செலவிட்டு பல விதமான கருத்துக்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி.
ரொம்ப நன்றி. எனக்கும் வந்து இந்த உரையாடல் வழியா என்னுடைய தமிழ் சொந்தங்கள், அவங்க ஒரு பக்கம் ஈழத்திலிருந்து சென்றவர்கள், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்கள், மலையத்திலிருந்து வந்தவர்கள், இப்படி எல்லா எல்லா விதமான தரப்புகள்லேருந்தும் தமிழ் சொந்தங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை, அது ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் வந்து தமிழுக்குன்னு ஒரு பிரத்யேகமா ஒரு வானொலி நடத்துறதும், அதுல அதன் வழியா இப்படி போய் சேர்றதுங்கிறதும் மிகுந்த சந்தோஷம் இருக்குது. உலகம் முழுக்க வியாபித்திருக்கக்கூடிய ஒரு சமூகமா தமிழ் சமூகம் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கான சர்வதேச உணர்வுகளை, சர்வதேசம் முழுக்க விரவி இருக்கக்கூடிய நம் சமூகமானது அதற்கேற்ற உணர்வு, சர்வதேச உணர்வு திறனும், அதற்கான அறிவு, அறிவனுடைய கலாச்சாரத்தினுடைய எல்லா விதமான வளங்களையும் பெற்று நம்முடைய அறிவுங்கிறது ஒரு விரிந்த தளத்துக்கு விரியணும், அதற்கு வந்து இந்த மாதிரியான உரையாடல்கள்லாம் உதவணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ரொம்ப நன்றி.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.